அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. மார்ச் மாதம் 19 தேதி சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குவது முரளிதரன். இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியில் தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக மனிதநேய மக்கள் கட்சி இடையில் கூட்டணி அமைந்திருப்பது குறித்த செய்திகள்.
சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் தான் நாங்கள் போட்டியிட்டோம். இப்போது சட்டமன்ற தேர்தலிலும் திமுக கூட்டணியில் போட்டியிட போகிறோம்.
இலங்கை மட்டக்களப்பில் ஆயுர்வேத மருந்துகளை விற்று வந்த 12 இந்தியர்கள் கைது செய்யப்பட்டது குறித்த தகவல்கள். இலங்கை இந்திய பொருளாதார ஒப்பந்த வரைவு இந்தியாவிடம் கையளிக்கப்பட்டிருப்பது குறித்த செய்திகள்.
We have got a draft of the framework, which is the outline of that agreement.
இந்தியா பாகிஸ்தான் இடையிலான T20 கிரிக்கெட் போட்டி குறித்த செய்திகள், நேயர்களின் கருத்துக்களை சுமந்து வரும் நேயர் நேரம் ஆகியவை இன்றைய தமிழோசி நிகழ்ச்சியில் இடம்பெற்றுள்ளன.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பிரதீபன், புனிதசீலன் மற்றும் சார்ல்ஸ் பீட்டர்.
கடந்த ஆண்டு பாரிஸில் மேற்கொள்ளப்பட்ட மோசமான தாக்குதலின் பிரதான சந்தேக நபர் பெல்ஜியத்திலிருந்து பிரான்சிற்கு தன்னை நாடுகடத்த எடுக்கும் நடவடிக்கையை எதிர்த்து வாதிடுவார் என அவரின் சட்டத்தரணி தெரிவித்தார். வெள்ளிக்கிழமை பிரசல்ஸில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் ஒன்றில் பிடிக்கப்பட்ட சலா அப்துல் சலாம் மீது முறையாக குற்றம் பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் அவர் பெல்ஜிய அதிகாரிகளுக்கு ஒத்துழைத்து வருவதாகவும் சட்டத்தரணி தெரிவித்தார். இந்த கைது ஐரோப்பாவில் உள்ள IS தீவிரவாதிகளுக்கு ஒரு பெரிய அடி என வர்ணித்துள்ள பிரெஞ்சு உள்துறை அமைச்சர், அது பல நபர்களை மோசமான ஆபத்திற்குள் உள்ளாக்கியுள்ளது என்றார்.
Il s'agit d'un coup important.
ஜிஹாதிகளின் வலையமைப்பு குறித்த முக்கிய புலனாய்வு தகவல்களை அவர் வெளியிடுவார் என பாதுகாப்பு தரப்பினர் எதிர்பார்த்துள்ளனர். கடந்த ஆண்டு நவம்பரில் பாரிஸில் இடம்பெற்ற குறித்த தாக்குதலில் 130 பேர் பலியாகியிருந்தனர்.
துருக்கி ஸ்டான்புன் நகரின் மத்தியில் கடை தொகுதியில் நடத்தப்பட்ட தற்கொலை தாக்குதலில் 4 பேர் கொல்லப்பட்டுள்ளனர் என அந்த மாகாணத்திற்கு பொறுப்பான ஆளுநர் தெரிவித்துள்ளார். உள்ளூர் அரசு அலுவலகத்திற்கு வெளியே நடந்த இந்த தாக்குதலில் குறைந்தது 36 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த தற்கொலை தாக்குதலில் காயமடைந்தவர்களில் 12 பேர் வெளிநாட்டவர்கள் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காயமடைந்தவர்கள் ஆம்புலன்ஸ் வண்டிகளில் ஏற்றிச் செல்லும் காட்சியை உள்ளூர் தொலைக்காட்சி ஒளிபரப்பு செய்திருக்கிறது. சம்பவம் நடந்த பகுதியில் ஹெலிகாப்டர்கள் பறந்து கொண்டிருப்பதையும் காணக்கூடியதாக இருந்தது. துருக்கியின் தலைநகரான அங்காராவில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடத்தப்பட்ட தற்கொலை தாக்குதலில் 35 பேர் கொல்லப்பட்டனர். தாமே இந்த தாக்குதலுக்கு பொறுப்பு என குர்திஸ் தீவிரவாத குழுவான TAK உரிமை கூறியிருந்தது.
ஜோர்ஜியாவில் இந்த ஆண்டு பிற்பகுதியில் தேர்தல்கள் நடைபெறவுள்ள நிலையில் அரசியல்வாதிகளின் ஆபாச படங்களை இணையத்தில் வெளியிட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அரச தலைமைச் செயலகத்திற்கு முன்னால் கூடிய நூற்றுக்கணக்கான மக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளனர். அந்த நாட்டின் எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் பாலியல் நடவடிக்கையில் ஈடுபட்டபோது ரகசியமாக குறித்த வீடியோக்கள் பதிவு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறு பதிவு செய்யப்பட்டதாக பல எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் அச்சுறுத்தப்பட்டதை அடுத்து இந்த ஆர்ப்பாட்டம் அங்கு இடம்பெறுகிறது. முன்னணி அரசியல்வாதி ஒருவர் பாலியல் உறவு கொள்வதை காண்பிக்கும் ரகசிய வீடியோ ஒன்று இணையத்தில் வெளியிடப்பட்டுள்ளது.
ரஷ்யாவின் தென்னகரான ரோஸ்டோ ஆன் டான் என்ற இடத்தில் விபத்துக்குள்ளான பயணிகள் விமானத்தின் விமான தரவு பதிவுகளை ரஷ்யன் விசாரணையாளர்கள் கண்டெடுத்துள்ளனர். ஃப்ளை துபாய் நிறுவனத்தின் போயிங் 737-800 ரக விமானம் உள்ளூர் நேரப்படி காலை 3:50 தரையிறங்கும் போது ஓடுபாதையிலிருந்து தவறியதால் விபத்துக்குள்ளானது. இந்த விபத்திற்கான முழுமையான காரணங்கள் தெரியாவிட்டாலும் பனிமூட்டமும் காற்றும் இதற்கு காரணமாக இருக்கலாம் என நம்பப்படுகிறது. விமானம் தரையில் மோதி சுக்குநூறானதாக ரஷ்ய புலனாய்வு குழு தனது இணையதளத்தில் தெரிவித்துள்ளது. முதலில் தரையிறங்க முயற்சித்து முடியாமல் போன நிலையில் 2 மணி நேரம் வானத்தில் வட்டமிட்ட அந்த விமானம் 2வது முறையாக தரையிறங்க முயற்சித்த போது விபத்துக்குள்ளானது.
ஜார்க்கண்ட் மாநிலத்தின் லட்டேஹர் மாவட்டத்தில் மாடுகளை விற்பதற்காக சென்ற இரு இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்ட விவகாரம் குறித்து காவல்துறை விசாரணைகளை துவங்கியுள்ளது. வெள்ளிக்கிழமையன்று முகமது அன்சாரி என்பவரும் இம்தியாஸ் கான் என்ற 13 வயது சிறுவனும் மாடுகளை விற்பதற்காக ஓட்டிச் சென்றபோது தாக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது.
இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் தீவிரவாதிகளால் பணைய கைதியாக வைக்கப்பட்டுள்ள பிரிட்டிஷ் புகைப்பட கலைஞரான ஜான் காண்ட்லி தோன்றும் வீடியோ ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வருடத்தில் முதல் தடவையாக வெளியிடப்பட்டுள்ள இந்த வீடியோ ஒரு உள்நோக்கத்துடன் ஈராக்கின் ஐஎஸ் கட்டுப்பாட்டில் உள்ள மோசுல் நகரிலிருந்து வெளியாகியுள்ளது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்கிற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6013 அசோக் நகர் சென்னை 600083 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும், ஃபேஸ்புக், ட்விட்டர், கூகுள் பிளஸ், இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இன்றைய செய்தி அரங்கத்தில் முதலாவதாக இந்திய கண்ணோட்டம். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழக கட்சிகள் கூட்டணி அமைப்பதில் மும்முரமாக செயல்பட்டு வருகின்றன. இந்த தேர்தலில் திமுக கூட்டணியில் இணைந்து போட்டியிடப் போவதாக மனிதநேய மக்கள் கட்சி அறிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னையிலிருந்து ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன் அளிக்கும் செய்திக்குறிப்பு.
தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடப் போவதாக மனிதநேய மக்கள் கட்சி அறிவித்துள்ளது. திமுக பொருளாளர் ஸ்டாலினை சந்தித்த பிறகு இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய MH ஜவஹர்லா இதை உறுதி செய்தார். இருந்தபோதும் தொகுதி உடன்பாடு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தற்போது நடைபெறவில்லை என்று கூறிய அவர், தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ் போன்ற கட்சிகள் திமுக தலைமையிலான கூட்டணியில் இணைய வேண்டும் என கூறினார்.
சென்ற நாடாளுமன்ற திமுக கூட்டணியில் தான் நாங்கள் போட்டியிட்டோம். இப்போது சட்டமன்ற தேர்தலிலும் திமுக கூட்டணியில் போட்டியிட போகிறோம்.
எத்தனை தொகுதி நீங்க கேட்டு?
இல்லை, அது தொடர்பான பேச்சு அடுத்த கட்டத்தில் நடக்கும். இல்லை, அதெல்லாம் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளில் நாங்கள் பேசுவோம்.
இந்த கூட்டணிக்கு வேற எந்த கட்சிகள் வரணும்?
தேசிய முற்போக்கு திராவிட கழகம், அதே போல தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாம் இந்த கூட்டணிக்கு வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம்
என்றார் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் MH ஜவஹர்லா. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய திமுக பொருளாளர் ஸ்டாலின், தங்களுடன் பல்வேறு கட்சிகள் கூட்டணி தொடர்பாக பேசி வருவதாகவும் தெரிவித்திருந்தார்.
ஜெயக்குமார் அளித்த செய்திக்குறிப்பு. தமிழகத்திற்கும் கர்நாடக மாநிலத்திற்கும் இடையில் காவிரி நதிநீரை பகிர்ந்து கொள்வது தொடர்பாக நீண்டகாலமாக பிரச்சினைகள் நீடித்து வரும் நிலையில் காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பாக நிலுவையில் உள்ள அனைத்து வழக்குகளையும் விசாரிக்க இந்திய உச்சநீதிமன்றத்தால் சிறப்பு அமர்வு ஒன்று ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மீண்டும் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன் அளிக்கும் செய்திக்குறிப்பு.
காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பாக நிலுவையில் உள்ள அனைத்து வழக்குகளையும் விசாரிக்க இந்திய உச்சநீதிமன்றத்தால் சிறப்பு அமர்வு ஒன்று ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்திய உச்சநீதிமன்றத்தால் வெளியிடப்பட்டுள்ள விவரப்பட்டியலில் இது தொடர்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி கடந்த 2001 முதல் தொடங்கி பல்வேறு காலகட்டங்களில் தொடரப்பட்டிருந்த காவிரி பங்கீடு தொடர்பான வழக்குகளை ஒன்றாக இணைத்து இந்த சிறப்பு அமர்வு விசாரிக்கும். இந்திய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஜே செல்லமேஸ்வர், ஆர்கே அகர்வால் மற்றும் AM சாஃப்ரே ஆகியோரை கொண்டுள்ள இந்த சிறப்பு அமர்வு வரும் 28 தேதியன்று அதன் விசாரணைகளை மேற்கொள்ளும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பாக தமிழக அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனுக்கள் மீதான விசாரணை காவிரி தீர்ப்பாயம் முன்பாக கடந்த 2014 நடைபெற்ற போது கர்நாடக மாநில அரசு தரப்பில் அப்போது ஆஜராகிய வழக்கறிஞர் அனில் திவான், காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பான மாநில அரசுகளின் மனுக்கள் மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதை சுட்டிக்காட்டினார். இதனால் உடனடியாக இந்த மனு மீதான விசாரணையை காவிரி தீர்ப்பாயம் மேற்கொள்ளக்கூடாது என்றும் அவர் கூறியிருந்தார். அதனை அப்போது ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் BS சௌஹான், NS ராவ் மற்றும் சுதீர் நாராயண் ஆகியோரை கொண்டிருந்த அமர்வு தீர்ப்பாயத்தில் இது தொடர்பான வழக்குகளை தொடர்வதற்கு முதலில் உச்சநீதிமன்றத்தை அணுகி அனுமதி பெற வேண்டும் என கூறினார்கள். எனவே இந்த விவகாரத்தில் மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் முறையிட வேண்டிய கட்டாயம் தமிழக அரசுக்கு உருவாகியிருந்தது. இந்நிலையில்தான் தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று இந்திய உச்சநீதிமன்றம் இந்த சிறப்பு அமர்வை தற்போது ஏற்படுத்தியுள்ளது.
ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன் அளித்த செய்திக்குறிப்பு. குவைத் நாட்டில் சிக்கியுள்ள மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென தமிழக முதலமைச்சர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். இதுகுறித்து பிரதீபன் புனிதசீலன் அளிக்கும் செய்தி.
குவைத் நாட்டில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் தமிழகத்தைச் சேர்ந்த 10 மீனவர்கள் உட்பட 11 மீனவர்களை இந்தியா அழைத்து வர நடவடிக்கை எடுக்க வேண்டுமென தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் இன்று எழுதியிருக்கும் கடிதத்தில், 2015 ஜூலை மாதத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த 10 பேரும் கேரளாவைச் சேர்ந்த ஒருவருமாக மொத்தம் 11 பேர் மீன்பிடி தொழிலுக்காக குவைத்திற்கு சென்றதாக ஜெயலலிதா கூறியிருக்கிறார். மீன்பிடி தொழிலில் ஈடுபட்ட இந்த மீனவர்களுக்கு லாபத்தில் உரிய பங்கு தரப்படவில்லை என்றும், இதனால் இந்த மீனவர்கள் தங்களை இந்தியாவிற்கு திருப்பி அனுப்பும்படி கோரியதாகவும், இதையடுத்து கொடுக்கப்பட்ட பொய்ப்புகாரில் உள்ளூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து 11 மீனவர்களையும் கைது செய்துள்ளதாக ஜெயலலிதா தனது கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார். ஒரு மாதத்திற்கு பிறகு மீனவர்கள் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டாலும் மீனவர்களின் பாஸ்போர்ட்டை அவர்களுக்கு வேலை கொடுத்தவர்கள் பறித்து வைத்துக் கொண்டிருப்பதால் மீனவர்களால் இந்தியாவிற்கு திரும்ப முடியவில்லை என ஜெயலலிதா கூறியிருக்கிறார். அவர்களை இந்தியா அழைத்து வரவும் அவர்களுக்கான ஊதியம் கிடைக்கவும் உதவ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதமரை இந்த கடிதத்தில் ஜெயலலிதா கேட்டுக் கொண்டிருக்கிறார்.
பிரதீபன் புனிதசீலன் அளித்த செய்திக்குறிப்பு. இத்துடன் இந்திய கண்ணோட்டம் நிறைவடைந்தது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இலங்கை மட்டக்களப்பில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த ஆயுர்வேத மருந்துகளை விற்பனை செய்த 12 இந்தியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்த செய்திக்குறிப்பை தருகிறார் மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
மட்டக்களப்பு காத்தான்குடி பிரதேசத்தில் சட்டவிரோதமான முறையில் தங்கியிருந்து ஆயுர்வேத மருந்து பொருட்களை விற்பனை செய்தார்கள் என்ற குற்றச்சாட்டின் பேரில் 12 இந்திய பிரஜைகள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். 5 பெண்கள் உட்பட கைது செய்யப்பட்ட 12 பேரும் கர்நாடகா மாநிலம் மைசூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. சுற்றுலா விசா பெற்று நாட்டுக்குள் வருகை தந்த இவர்கள் குடிவரவு குடியகழ்வு சட்டத்தை மீறி சட்டவிரோதமாக வியாபாரத்தில் ஈடுபட்டதாக போலீசாரால் இவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. ஒரு சில நாட்களுக்கு முன்பு காத்தான்குடி பகுதிக்கு வருகை தந்த இவர்கள் அங்குள்ள விடுதியொன்றில் தங்கியிருந்து வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த வேளை கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கைது செய்யப்பட்ட இவர்களிடம் இருந்து ஒரு பகுதி ஆயுர்வேத மருந்து பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். கைது செய்யப்பட்ட 12 இந்திய பிரஜைகளும் சட்ட நடவடிக்கைக்காக மட்டக்களப்பு மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் ஆஜர் செய்யப்பட இருப்பதாகவும் போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்படுகின்றது.
செய்தி அளித்தவர் மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய மாநாடு இலங்கை அம்பாறை மாவட்டத்தில் நடைபெற்றுள்ளது. இலங்கையின் ஜனாதிபதி, பிரதமர் ஆகியோர் கலந்து கொண்ட இந்த மாநாட்டில் கட்சியின் ஸ்தாபகர்களில் ஒருவரான ஹசன் அலி கலந்து கொள்ளவில்லை. இதுகுறித்து மீண்டும் மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
இலங்கையில் அரசாங்கத்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களும் ஊர்வலங்களும் நடத்தக்கூடியதாக ஜனநாயகமும் சுதந்திரமும் தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் 19வது தேசிய மகாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். அம்பாறை மாவட்டம் பாலமுனையில் நடைபெற்ற இம்மாநாட்டில் உரையாற்றிய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முன்னர் இருந்ததை விட கொழும்பிலே தற்போது கூடுதலான ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார்.
அத கொழும்ப நகரேட்ட விசேஷம் நோய் உத்கோசன பெலபாலிசா ரஷ்யம் வெடி வெல்லா திபினோ பகுகிய கால்வெட்ட வெடிய.
தற்போது கொழும்பில் நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டங்களையும் ஊர்வலங்களையும் பார்த்தால் உண்மையிலே இந்த நாட்டில் சுதந்திரமும் ஜனநாயகமும் இருக்கின்றது என்பது திட்ட தெளிவாக புரிகின்றது. அரசாங்கத்துக்கு எதிராக கூட எதிர்ப்புகளை வெளிப்படுத்த முடியும், அது அவர்களின் உரிமை. யார் ஊர்வலங்களை நடத்தினாலும் சரி, ஆர்ப்பாட்டங்களை செய்தாலும் சரி, 5 வருடங்களுக்கு தற்போதைய அரசாங்கத்தை மாற்ற முடியாது.
நாட்டில்
பிரச்சனைகள் இருக்கின்றது, இது பலருக்கும் தெரியும். இந்த பிரச்சனைகள் அனைத்தும் நாம் பதவிக்கு வந்த ஒரு வருட காலத்துக்குள் ஏற்பட்டது அல்ல. கடந்த 2-3 மாத காலத்தில் ஏற்பட்ட அவசரமான பிரச்சனைகளும் அல்ல. மின்சாரம் தடைப்பட்டாலும் அரசாங்கத்தின் மீதுதான் பழி சொல்கின்றார்கள். கடந்த 10-15 வருடங்களாக மின்சார வாரியத்தில் பலவிதமான திருத்த வேலைகள் செய்யப்படவில்லை. அதனை திருத்துவதற்கான உதிரி பாகங்கள் கூட வழங்கப்படவில்லை என்று அதற்கு பொறுப்பான பொறியியலாளர்கள் கூறுகின்றார்கள். நாட்டின் பொருளாதாரம் பற்றி பேசி அரசாங்கத்தின் மீது சிலர் குற்றம் சுமத்துகின்றார்கள். உலகில் எந்த நாட்டில் பொருளாதார பிரச்சினை இல்லை என்று அவர்களை பார்த்து நான் கேட்கின்றேன் என்றும் குறிப்பிட்டார் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் தலைமையில் நடைபெற்ற இம்மாநாட்டில் பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்க, எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன், உட்பட அமைச்சர்களும் அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் கலந்து கொண்டனர். இதேவேளை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஹசன் அலி இம்மாநாட்டில் கலந்து கொள்ளவில்லை. நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்பு கட்சி தலைமையுடன் அவர் கொண்டிருந்த அதிருப்தியின் வெளிப்பாடே இது என கூறப்படுகின்றது. நாடாளுமன்ற தேர்தலின் போது அவரது பெயர் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு முன்மொழியப்பட்டிருந்த போதிலும் தேர்தலின் பின்னர் அந்த பதவி அவருக்கு கிடைக்கவில்லை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது.
செய்தியை அளித்தவர் செய்தியாளர் உதயகுமார். அடுத்ததாக, எக்டா என்று அழைக்கப்படும் இலங்கை இந்திய பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப கூட்டுறவு உடன்படிக்கை தொடர்பான முதற்கட்ட வரைவு இந்திய அரசிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாகவும் அதனை இந்திய அரசு ஆராய்ந்து வருவதாகவும் இலங்கைக்கான இந்திய தூதுவர் வை கே சின்ஹா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சார்லஸ் பீட்டர் அளிக்கும் செய்திக்குறிப்பு.
இலங்கை இந்திய பொருளாதார தொழில்நுட்ப கூட்டுறவு உடன்படிக்கை தொடர்பான வரைவை இலங்கை அரசு இந்திய அரசிடம் கையளித்துள்ளதாகவும் அதனை தமது அரசு ஆராய்ந்து வருவதாகவும் இலங்கைக்கான இந்திய தூதுவர் வை கே சின்ஹா தெரிவித்துள்ளார். இன்று கண்டி தலதா மாளிகைக்கு விஜயம் செய்திருந்த அவர் ஊடகவியலாளர்கள் மத்தியில் பேசிய போதே இவ்வாறு கூறினார். எக்டா என்று அழைக்கப்படும் இந்த உடன்படிக்கை தொடர்பான முதற்கட்ட பரிமாற்றமே இதுவென அவர் அங்கு மேலும் தெரிவித்துள்ளார்.
Was proposed by Honorable Ranil Wickremesinghe, Prime Minister of Sri Lanka, when he went to India.
இந்திய இலங்கைக்கு இடையிலான பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப கூட்டுறவு உடன்படிக்கை இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் இந்திய விஜயத்தின் போது பரிந்துரை செய்யப்பட்டது. கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக இந்த ஒப்பந்தம் தொடர்பான வரைவு இலங்கை அரசினால் இந்திய அரசுக்கு வழங்கப்பட்டது. எமது அதிகாரிகள் அதனை ஆராய்ந்து வருகின்றனர். இந்த வரைவை அதிகாரிகள் ஆராய்ந்து முடித்ததன் பின்னர் நாங்கள் எமது பதிலை இலங்கை அரசாங்கத்திற்கு அறிவிப்போம். எக்டா தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இன்னமும் ஆரம்பிக்கப்படவில்லை. தற்போது ஆரம்பகட்ட நடவடிக்கைகளே முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன
என்றார் இலங்கைக்கான இந்திய தூதுவர் வை கே சின்ஹா. எக்டா என்ற இலங்கை இந்திய பொருளாதார தொழில்நுட்ப கூட்டுறவு ஒப்பந்தத்தை அமல்படுத்துவதன் மூலம் இலங்கையைச் சேர்ந்த துறைசார் தொழில் வல்லுநர்கள் தொழில் வாய்ப்பை இழக்கக்கூடும் என்று கூறி இந்த ஒப்பந்தத்திற்கு எதிராக தொழிற்சங்கங்கள் சில கடந்த சில மாதங்களாக ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வந்ததன் பின்னணியில் இலங்கைக்கான இந்திய தூதுவர் சின்ஹாவின் இந்த கருத்து வந்துள்ளது. இதனிடையே இலங்கையின் சுகாதார சேவையை மேலும் வலுப்படுத்தும் நோக்குடன் இந்திய அரசாங்கத்தால் இலங்கை அரசுக்கு 7.5 மில்லியன் டாலர்கள் பெறுமதியுடைய அதிநவீன அம்புலன்ஸ் வண்டிகள் முதற்கட்டமாக வழங்கப்பட்டுள்ளதாகவும் இலங்கைக்கான இந்திய தூதுவர் வை கே சின்ஹா கூறினார்.
The ambulance service in Western and Southern Province, 88 ambulances will be procured and they plan to employ 600
நாங்கள் மேல்மாகாணம் மற்றும் தென்மாகாணங்களுக்காக 88 ஆம்புலன்ஸ் வண்டிகளை வழங்கவிருக்கிறோம். இந்த வண்டிகள் முழுமையாக கணனிமயப்படுத்தப்பட்டது. இவற்றில் பணியாற்றுவதற்கான 600 இலங்கையர்கள் பணியில் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளனர். இவர்களுக்கு இந்திய ஹைதராபாத் நகரில் விசேட பயிற்சிகள் வழங்கப்படும். ஓட்டுநர்கள், தாதியர்கள், துணை மருத்துவர்கள் என அனைவரும் இலங்கையைச் சேர்ந்தவர்களே பணியாற்ற உள்ளனர். மேற்பார்வை நடவடிக்கைகளை இந்திய நிபுணர்கள் மேற்கொள்வார்கள். குறிப்பாக இந்த சேவையின் மூலம் நோயாளர்களுக்கு தேவையான அவசர சிகிச்சையை ஆம்புலன்ஸ் வண்டியிலேயே வழங்கலாம். இது கணனிமயப்படுத்தப்பட்டுள்ளமையினால் கட்டுப்பாட்டு அறையுடன் எப்போதும் தொடர்பில் இருக்கும். நோயாளர்களை விரைவாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லவும் உதவும்
என்றார் இலங்கைக்கான இந்திய தூதுவர் வை கே சின்ஹா.
சார்லஸ் பீட்டர் அளித்த செய்திக்குறிப்பு. இனி ஒரு சர்வதேச செய்தி. துருக்கியிலிருந்து கிரேக்கம் நோக்கி படகு பயணம் மேற்கொண்ட குடியேறிகளில் இந்த ஆண்டில் மட்டும் இதுவரை 360 அதிகமானோர் கடலில் மூழ்கி பலியாகியுள்ளனர். துருக்கியில் கரையொதுங்கும் அடையாளம் காணப்படாத சடலங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறது இஸ்மீர் என்ற இடத்தில் உள்ள ஒரு மயானம். இதில் பணியாற்றும் இமாம் ஒருவர் தனது அனுபவங்களை பிபிசியிடம் பகிர்ந்து கொண்டார். தமிழில் தருகிறார் பிரதீபன் புனிதசீலன்.
இவர் அகமத் அல்டான். மயானத்தில் இமாமாக வேலை செய்கிறார். கடலில் மூழ்கி பலியானவர்களின் உடல்கள் துருக்கியில் கரையொதுங்கியிருந்தன. அதில் அநேகமானவை இனம் காணப்பட்டிருக்கவில்லை.
அடையாளம் காணப்படாத பிணங்கள் முதலில் பிணவரைக்கு எடுத்துச் செல்லப்படும். உரிமை கூறப்படாத சடலங்களை முழுமையாக சமய முறைப்படி நாங்கள் புதைத்து விடுவோம். அவர்களுக்கு வேறு யாரும் இல்லாததால் நாங்கள் இதனை செய்கின்றோம். அவர்கள் அல்லாவிடம் அடைக்கலமாகி விடுவார்கள்.
கடந்த 6 மாதங்களில் இவ்வாறு கரையொதுங்கிய 100க்கும் அதிகமான பிரீதங்கள் இஸ்மீர் என்ற இடத்தில் உள்ள மயானத்திலேயே அடக்கம் செய்யப்பட்டுள்ளன. இது அனாதரவாக கண்டெடுக்கப்பட்ட பிரீதங்களை அடக்கம் செய்யும் மயானமாக அண்மையில் மாறியுள்ளது. இஸ்மிலே என்ற இந்த இடத்தில் இதுவே மிகவும் கடினமான வேலை, அதனை நாங்கள் செய்கிறோம் என்றார் இந்த வயதான இமாம்.
நாங்கள் இன்று பெண்ணொருவரின் சடலம் உட்பட 4 சடலங்களை அடக்கம் செய்தோம். அந்த பெண்ணுக்கு கிட்டத்தட்ட 30 வயது இருக்கும். ஊர்லா பகுதியிலேயே இவர்கள் மூழ்கி பலியானார்கள். அவர்களுக்கு யாரும் இல்லை, ஆனால் நாங்கள் இருக்கின்றோம். அண்மையில் 4 வயது மதிக்கத்தக்க ஒரு பிள்ளை மற்றும் 4 பிள்ளைகளுடன் பெண்ணொருவரையும் அடக்கம் செய்தேன். அவர்கள் என்ன பாவம் செய்தார்களோ.
இந்த ஒரு துரதிருஷ்ட நிலைமையை சந்திக்க முன்னர் நாம் இதனை தவிர்க்க முடியும் என மன உருக்கத்துடன் தெரிவித்த இமாம் ஐரோப்பிய தலைவர்களுக்கு செய்தியொன்றையும் விடுத்தார்.
ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் இங்கு வந்து இதனை பார்க்க வேண்டும். வேதனைகளை உணர்ந்து கொள்வதற்காக அவர்கள் இதனை பார்த்தாக வேண்டும். இது நடப்பதை நிறுத்த வேண்டும், இந்த படுகொலைகளை நிறுத்த வேண்டும், இந்த பிள்ளைகள் பலியாவதை நிறுத்த வேண்டும் என்பதையே நான் கேட்டுக்கொள்கிறேன்.
பிரதீபன் புனிதசீலன் அளித்த செய்தி தொகுப்பை கேட்டீர்கள். அடுத்ததாக நேயர்களின் கருத்துக்களை சுமந்து வரும் நேயர் நேரம் வழங்குகிறார்கள் எல்ஆர் ஜெகதீசன் மற்றும் சங்கீதா ராஜன்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நேய நேரம் நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் கலந்து கொள்ள சங்கீதா வந்திருக்கிறார். என்ன சங்கீதா, கடிதங்களை படிக்கலாமே.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் மார்ச் 27 முதல் 30 நிமிடங்களிலிருந்து 15 நிமிடங்களாக குறைக்கப்படும் என்ற அறிவிப்பு குறித்து பல நேயர்கள் கடிதம் எழுதியுள்ளனர். அது தொடர்பில் மதுரையிலிருந்து கடிதம் எழுதியுள்ள சோ சண்முக சுந்தரம் என்னும் நேயர் மார்ச் 12 அன்று நேயர் நேரம் நிகழ்ச்சியில் தமிழோசை நிகழ்ச்சிகள் மார்ச் 27 முதல் 15 நிமிடங்கள் மட்டுமே சிற்றலையில் ஒலிக்கும் என்ற செய்தி கேட்டு மிகவும் வருந்தினேன். இணையத்தின் வளர்ச்சி, காலத்தின் கட்டாயம் போன்ற காரணங்களை அறிந்தேன். சிறப்பு நிகழ்ச்சிகளை இணையத்தில் வெளியிடுவீர் என்று நம்புகிறேன். ஒரே ஒரு வேண்டுகோள், அனைத்து நிகழ்ச்சிகளையும் பதிவிறக்கம் செய்யும்படி அமையுங்கள், எல்லாம் நன்மைக்கே என்கிறார்.
இதே அறிவிப்பு குறித்து கடிதம் எழுதியிருக்கும் பொள்ளாச்சி தேவநல்லூர் செந்தில்குமார் என்னும் நேயர், பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் இனிமேல் 30 நிமிடம் என்பதற்கு பதிலாக 30 நிமிடமாக குறைக்கப்படுகிறது என்கிற செய்தியை கேள்விப்பட்டேன். ஏழைகளின் இதயத்தை கவர்ந்த பிபிசி, இந்த அறிவிப்பு எங்கள் இதயத்தை பிளக்கிறது என்று எழுதியிருக்கிறார்.
இதே அறிவிப்பு குறித்து சென்னையிலிருந்து கடிதம் எழுதியுள்ள கிருஷ்ணமூர்த்தி என்னும் நேயர், நான் ஒரு ஓய்வு பெற்ற ரயில் பொறியியலாளர். 1988 சங்கர் அண்ணா மற்றும் ஆனந்தி அக்கா காலத்திலிருந்தே நான் வெகுகாலமாக பிபிசி தமிழை கேட்டு வருகிறேன். நிகழ்ச்சியை கேட்காமல் நான் தூங்குவதில்லை. நான் ரயிலில் பயணிக்கும் போது மட்டும் கேட்க முடிவதில்லை, ஆனால் இப்பொழுது மடிக்கணினி மூலமும் நிகழ்ச்சியை விரும்பிய நேரத்தில் கேட்டு வருகிறேன். நிகழ்ச்சியை கேட்கும் போது நான் உலக வரைபடத்தை கையில் வைத்து செய்தி கேட்பேன். இந்தியாவைச் சேர்ந்த ஒரு கனடா நாட்டவர் தனது 92 வயதில் மரத்தான் ஓடினார் என்ற செய்தியை பிபிசியில் கேட்ட நான் எனது 45வது வயதிலிருந்து சென்னை மரத்தானில் ஓடத் தொடங்கினேன். பிபிசி தமிழ் எனக்கு செய்தி மட்டுமல்ல, அது என் வாழ்க்கையின் ஒரு அங்கம். எனக்கு அறிவூட்டியது பிபிசி தான். பிபிசி மூலம் நான் உலகை பார்க்கிறேன். நான் என் நண்பர்களிடமும் பிபிசி தமிழ் குறித்து பேசுவேன். ஒருமுறை 1999 பணி நேரத்தில் வானொலியில் பிபிசி செய்திகள் கேட்டுக்கொண்டிருந்த போது நான் என் பகுதி நேர வேலையை இழந்தேன். தற்போது நிகழ்ச்சி 15 நிமிடத்திற்கு குறைக்கப்படுவது வருந்தத்தக்க விடயம். அந்த நிகழ்ச்சி எப்படி இருக்கும் என்று என்னால் கற்பனை செய்து கூட பார்க்க முடிவதில்லை. விளையாட்டரங்கம், அனைவருக்கும் அறிவியல் ஆகிய நிகழ்ச்சிகளை வார நாட்களில் கேட்க முடியாமல் போய்விடும் என்ற அச்சம் இருக்கிறது எனக்கு. இணையத்திலாவது பிபிசி 30 நிமிட நிகழ்ச்சியை ஒளிபரப்ப வேண்டும், நன்றி என்கிறார்.
இவர் மட்டுமல்ல, இவரை போன்ற இன்னும் பலரும் பிபிசி தமிழோசைக்கும் தங்களுக்குமான வாழ்வியல் தொடர்புகளை மிகவும் உருக்கமாகவும் விளக்கமாகவும் எழுதியிருக்கிறார். அவற்றை அடுத்த வார நேர் நேரம் நிகழ்ச்சியில் கேட்போம். உங்கள் உணர்வுக்கும் எங்கள் மீது, எங்கள் நிகழ்ச்சிகள் மீது நீங்கள் காட்டும் பாசம், அன்பு ஆகியவற்றுக்கும் மிகுந்த நன்றி நேயர்களே. இந்த முடிவுக்கான காரணத்தை மீண்டும் ஒருமுறை அடுத்த வாரம் மணிவண்ணன் விளக்குவார். இதுவரை எங்கள் நிகழ்ச்சிகளுக்கும் எங்களுக்கும் நீங்கள் காட்டி வந்த அதே ஆதரவை தொடர்ந்தும் காட்ட வேண்டும் என்கிற வேண்டுகோளை அனைவர் சார்பாகவும் வைக்கிறோம். அடுத்து மற்ற கடிதங்களுக்கு செல்வோம். கனடாவிலிருந்து கடிதம் எழுதியிருக்கும் சரோவர்ணன் என்னும் நேயர், உங்கள் இணையதளத்தில் பிரிட்டனில் ஒரு வசந்தம் என்கிற தலைப்பில் அழகிய படங்களை வெளியிட்டிருந்தீர்கள், நன்றிகள் என்று எழுதியிருக்கிறார். பூபாலரத்னம் சீவகன் தயாரித்து வழங்கும் ஈழத்து பாடல் என்ற தொடரை கேட்டு வருகிறேன். அழகாக தொகுத்து வடிவமைத்து ஒலியமைத்து தருகிறார். பல காலமாக வாய்மொழியாக வந்த இசை எல்லா மக்கள் வாழ்க்கையின் செயற்பாட்டுக்கேற்ப மாறுபடுகிறது. திருமணத்தில் வாழ்த்து பாடலும் இறந்த பின் ஒப்பாரி பாடல் என பாடலுடன் இணைந்து வாழ்ந்தாலும் சினிமா பாடல்களின் செல்வாக்கானது சொந்த மண்ணின் பாடல்களையே மக்களிடையே மழுங்கடித்து விட்டது என்பதற்கு ஈழத்து பாடல்களும் விதிவிலக்கு அல்ல. பிபிசியில் ஈழத்து பாடல் என்கிற நிகழ்ச்சியை தயாரித்து தரும் சீவகனின் நல்ல முயற்சிக்கு தலைவணங்குகிறேன். உண்மையான கலைக்கு அழிவில்லை என்பதற்கு இந்த நிகழ்ச்சி நல்ல சான்றாகும். பாராட்டுக்கள் சீவகனுக்கு என்று எழுதியிருக்கிறார்.
செந்தில்குமார் என்னும் நேயர் எழுதியுள்ள கடிதத்தில், தமிழ்நாட்டில் உடுமலைப்பேட்டையில் சங்கர் என்னும் இளைஞர் பேருந்து நிலையத்தின் மிக அருகாமையில் படுகொலை செய்யப்பட்டார். இதை பற்றிய செய்திகள் முழுமையாக பிபிசியில் தான் அறிய முடிந்தது. தமிழ்நாட்டில் உள்ள ஊடகங்கள் தொலைக்காட்சியில் செய்திகள் முன்னும் பின்னுமாக இடம்பெற்றன என்கிறார்.
திருச்சியிலிருந்து கடிதம் எழுதியிருக்கும் நஜ்முல் ஆரிஃபின் என்னும் நேயர், பிபிசி தமிழோசி இணையதளத்தில் பிரிட்டனில் இளவேனிற் காலம் நெருங்குகிறது என்பதை குறிப்பிடும் வகையில் வாசகர்கள் அனுப்பிய சில புகைப்படங்களைக் கண்டு பரவசமடைந்தேன். மிகவும் அருமை, நன்றி என்று எழுதியிருக்கிறார்.
சுவிட்சர்லாந்திலிருந்து கடிதம் எழுதியுள்ள சோமசுந்தரம் யோகலிங்கம் என்னும் நேயர், பிபிசியில் சிறுமி சேயா வழக்கின் தீர்ப்பு பற்றிய செய்தி கேட்டேன். இது இலங்கையின் அனைத்து மக்களுக்கும் ஒரு ஆறுதலான விடயம். அத்துடன் மிக மிக விரைவாக இவ்வழக்கினை நடத்தி முடித்து இவர்கள் இவ்வுலகில் வாழ்வதற்கு உரிமை இல்லாதவர்கள் என்ற தீர்ப்பினை வழங்கிய அந்த நீதிபதிக்கும் ஒரு நன்றி. இதேபோல் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா போன்ற பிற இடங்களில் நடந்த கொலைகளுக்கும் விசாரணையை வேகமாக நடத்தி தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று எழுதியிருக்கிறார்.
காயல்பட்டினம் நேயர் மகி நுகு தம்பி எழுதியிருக்கும் கடிதத்தில், இந்தியாவிலும் மோடி அவர்களுக்கு ஒரு சிலை நிறுவினால் வருங்காலத்தில் அவர் கடவுளாக இதய தெய்வமாக ஆராதிக்க வசதியாக இருக்கும். அண்ணா பெரியார் போன்றவர்கள் கடவுளே இல்லை என்கிற கொள்கையில் இருந்தவர்கள். அவர்கள் மறைவுக்கு பிறகு அவர்களுக்கே சிலை வைத்து மாலை மரியாதைகள் செய்து கும்பிட்டு கோஷமிட்டு வரும் திராவிட கட்சிகள் போல் மோடியும் எதிர்காலத்தில் அவரது ஆதரவாளர்களால் கும்பிடப்படலாம். ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்பதெல்லாம் வெறும் கோஷம், வெளி வேஷம். உயிரோடு இருக்கும்போதே எத்தனையோ தலைவர்களுக்கு தமிழகத்தில் சிலை வைத்து விட்டார்கள். ஏன் இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கும் சிலை வணக்கத்திற்கு அப்துல் கலாம் அவர்களும் பலியாகிவிட்டார்கள் என்பதுதான் வேதனையான வேடிக்கை. இதெல்லாம் விளம்பரம் தேடும் கீழ்த்தரமான அரசியல் என்று எழுதியிருக்கிறார். ஃபேஸ்புக் மூலம் வந்திருக்கும் கருத்துக்களை பார்க்கலாமே சங்கீதா.
தமிழகத்தில் 3 ஆண்டுகளில் ஜாதி மாறி திருமணம் செய்து கொண்டதற்காக 81 ஆணவ கொலைகள் நடந்திருப்பதாக செயற்பாட்டாளர்கள் தெரிவிக்கின்றனர் என்ற செய்தி தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள எஸ்பி ராஜ் என்னும் நேயர், கொலைகளை ஆணவ கொலை, கௌரவ கொலை என வர்ணிப்பது இரக்கமில்லாத கொலைகளை செய்பவர்களை வகைகளாக பிரித்து விருதுகள் வழங்குவது போன்று உள்ளது. கொலைகள் புரிபவர்கள் மனநிலைகளை ஆராய்ந்து இந்தியாவில் தமிழக இளைஞர்கள் பாரிய குற்றங்கள் புரிவதற்கான காரணங்களை இனங்கண்டு அவர்களுக்கான வேலைவாய்ப்பினை உருவாக்கி கொலை செய்தால் பணம் கிடைக்கும் என்பதை மாற்றி தொழில் செய்து பணம் மட்டும் இல்லாமல் நல்ல உடல் சார்ந்த மனநலத்தையும் பெறலாம் என்பதை புரிய வைக்க வேண்டும். இது எதுவும் இல்லாமல் மாதம் 1-க்கு 30 சினிமா. இவை அனைத்திலும் கொலைகள் மற்றும் வன்முறைகள் எப்படி புரிய வேண்டும் என்பதை இலகுவில் காட்டுகிறார்கள். சினிமாவில் காதலை ரசிப்பவர்கள் நிஜத்தில் எதிர்க்கிறார்கள். சினிமாவை தடை செய்து இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி அவர்களுக்கும் ஒரு வசந்தத்தை உருவாக்காதவரை தமிழ்நாட்டில் கொலைகளும் வன்முறைகளும் சாதாரணமாக நடக்கும் என்கிறார்.
இதே செய்தி தொடர்பில் கருத்து தெரிவித்திருக்கும் அருள் ராமசாமி என்னும் நேயர், கதிர் அவர்களின் நேர்காணலை கேட்டேன். ஆணவ படுகொலைகளை மட்டுமே கணக்கில் கொண்டு எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்திவிட முடியாது. அதிகபட்சமாக அடுத்த பரபரப்பு வரும் வரை இதை பற்றி விவாதிப்போம், அவ்வளவுதான். அடிப்படை காரணிகளை ஆராயாமல் இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கப் போவதில்லை. எது எப்படி இருந்தாலும் படுகொலையாளிகளுக்கு உச்ச தண்டனையை உறுதி செய்தால்தான் குறைந்தபட்ச மாற்றமாவது நிகழும் என்று எழுதியிருக்கிறார். நேரமாகிவிட்டது சங்கீதா. இத்துடன் இன்றைய நேயர் நேரம் நிகழ்ச்சியை முடித்துக் கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை இதே நிகழ்ச்சியில் சந்திக்க வருகிறோம். வணக்கம் நேயர்களே.
வணக்கம் நேயர்களே.
நேயர் நேரம் வழங்கியவர்கள் எல்ஆர் ஜெகதீசன், சங்கீதா ராஜன். தற்போது கொல்கத்தாவில் நடைபெற்று வரும் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான T20 போட்டிகள் குறித்த ஒரு செய்தி குறிப்பு. தற்போது வரை இந்தியா பாகிஸ்தான் இடையிலான இந்த போட்டியில் முதலில் விளையாடி வரும் பாகிஸ்தான் அணி 16.2 ஓவர்களுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்து 105 ரன்களை எடுத்திருக்கிறது. பாகிஸ்தான் அணியில் ஷர்ஜீல் கான் 17 ரன்களையும், அகமது ஷெஹ்ஜாத் 25 ரன்களையும், ஷஹித் அப்ரிதி 8 ரன்களையும், உமர் அக்மல் 22 ரன்களையும், சோயிப் மாலிக் 26 ரன்களையும் எடுத்து ஆட்டமிழந்திருக்கின்றனர். இத்துடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.